ஓம் சாந்தி. 22/8/2025 காலை முரளி, பாக்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் கற்பிக்க வந்துள்ளார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் புல்லரித்து போய்விடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கின்றார். இப்பேற்பட்ட கல்வியை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எந்த ஒரு நிச்சயம் ஏற்பட்டுள்ளது? நிச்சய புத்தியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நாம் இப்பொழுது எப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், அதன் மூலம் இரட்டை கிரீடமணிந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சுயம் பகவான் கற்பித்து நம்மை உலகத்திற்கே அதிபதியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் அவருக்கு குழந்தையாக ஆகியுள்ளோம். எனவே இந்த கல்வியில் ஈடுபட்டு விட வேண்டும். எப்படி சிறிய குழந்தைகள் தங்களது தாய் தந்தையை விட வேறு யாரிடமும் போக மாட்டார்கள்? இதுபோல எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். எனவே வேறு யார் மீதும் விருப்பம் வரக்கூடாது. ஒருவரின் நினைவில் மட்டுமே இருக்க வேண்டும். பாடல்: யார் இன்று அதிகாலையில் வந்தார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். யார் வந்தார் மற்றும் யார் கற்பித்தார், இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒரு சிலர் மிகவுமே புத்திசாலியாக இருப்பார்கள், ஒரு சிலர் குறைவான அறிவுடையவர்களாக இருப்பார்கள். யார் நிறைய கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை மிகவும் அறிவாளி என்று கூறுவார்கள். சாஸ்திரங்கள் ஆகியவற்றை எழுத படிக்க அறிந்தவர்களுக்கு கூட மதிப்பு இருக்கிறது, குறைவாக படித்திருப்பவர்களுக்கு குறைவான மதிப்பு கிடைக்கிறது. இப்பொழுது பாடலின் வார்த்தைகள் கேட்டீர்கள். யார் வந்திருப்பது? கற்பிப்பதற்காக. ஆசிரியர் வருகிறார் அல்லவா? பள்ளிக்கூடத்தில் கற்பவர்கள் ஆசிரியர் வந்துள்ளார் என்பதை அறிந்திருப்பார்கள். இங்கு யார் வந்துள்ளார்? முற்றிலும் புல்லரித்து போய்விட வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மீண்டும் கற்பிக்க வந்துள்ளார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லவா? அதிர்ஷ்டத்தின் விஷயம் கூட ஆகும். கற்பிப்பவர் யார்? பகவான். அவர் வந்து கற்பிக்கின்றார். ஒருவர் எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய கல்வியை கற்கிறார் என்றாலும் கூட, சட்டென்று அந்த கல்வியை விட்டுவிட்டு பகவானிடம் கற்க வேண்டும் என்று விவேகம் கூறுகிறது. ஒரு நொடியில் எல்லாவற்றையும் விடுத்து தந்தையிடம் படிக்க வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். எந்த கல்வி மூலமாக இவர்கள் இந்த பதவியை அடைந்தார்கள் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த பதவியை அடைவதற்காக படிக்கிறீர்கள். யார் கற்பிக்கின்றார்? பகவான். எனவே மற்ற எல்லா கல்விகளையும் விட்டு இந்த படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். ஏனெனில் தந்தை வருவதே ஒரே ஒரு முறை கற்பிப்பதற்கு. நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரடியாக கற்பிப்பதற்காக வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அதிசயமாகும் அல்லவா? பகவான் இந்த பதவியை அடையுமாறு செய்விப்பதற்காக நமக்கு கற்பிக்கின்றார் என்று கூறவும் செய்கின்றார்கள். பிறகு படிப்பது இல்லை, எனவே இவர் புத்திசாலி இல்லை என்று தந்தை கூறுவார் அல்லவா? தந்தையின் படிப்பின் மீது முழு கவனம் வைப்பதில்லை, தந்தையை மறந்து விடுகின்றார்கள். பாபா, நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆசிரியரை மறந்து விடுகின்றார்கள். இது மாயையின் புயல் ஆகும். ஆனால் கல்வியை கற்க வேண்டும் அல்லவா? பகவான் கற்பிக்கின்றார் என்றால் அந்த படிப்பில் முற்றிலுமாக ஈடுபட்டு விட வேண்டும் என்று விவேகம், அதாவது அறிவு கூறுகிறது. சிறிய குழந்தைகள்தான் படிக்க வேண்டி உள்ளது. ஆத்மாவோ எல்லோருக்கும் உள்ளது. மற்றபடி ஷரீரம் சிறியது பெரியது ஆகிறது. நான் உங்களுடைய சிறிய குழந்தையாகி உள்ளேன் என்று ஆத்மா கூறுகிறது. நல்லது, என்னுடையவராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது படியுங்கள். பால் குடிக்கும் குழந்தை ஒன்றும் அல்லவே. படிப்புதான் முதல். இதில் மிகவும் கவனம், அதாவது அட்டென்ஷன் வைக்க வேண்டும். மாணவர்கள் பிறகு இங்கு, அதாவது சுப்ரீம் டீச்சரிடம், உயர்ந்த ஆசிரியரிடம் வருகின்றார்கள். அந்த கற்பிக்கும் ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் சுப்ரீம் டீச்சரும் இருக்கின்றார் அல்லவா? 7 நாள் பட்டி கூட பாடப்பட்டுள்ளது. தூய்மையாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்தீர்கள் என்றால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள். எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகள் தாய் தந்தையை தவிர வேறு யாராவது தூக்கினார்கள் என்றால் அவர்களிடம் போக மாட்டார்கள். நீங்கள் கூட எல்லையில்லாத தந்தையுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். எனவே வேறு யாரையும் பார்ப்பதற்கு கூட விருப்பம் இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடையவர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் நம்மை இரட்டை கிரீடமணிந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். ஒளி கிரீடம் மன்மனாபவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்யாஜி பவ. நாம் இந்த படிப்பின் மூலம் உலகத்திற்கே அதிபதி ஆகின்றோம் என்ற நிச்சயம் ஆகிவிடுகிறது. 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் மீண்டும் நடைபெறுகிறதல்லவா? உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்திதாமமாகிய தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையிடம் கூட நமது வீட்டில் இருப்போம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. தந்தையுடையவராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதி ஆகின்றீர்கள். பிறகு தந்தையை மறந்து அனாதையாகிவிடுகிறீர்கள். பாரதம் இச்சமயம் அனாதையாக உள்ளது. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர்களுக்கு அனாதை என்று கூறப்படுகிறது. அடி வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே குஷியில் உரித்து போக வேண்டும். நாம் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள் ஆவோம். பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் புதிய படைப்பை படைக்கின்றார். இதுவோ மிகவுமே சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய படங்கள் கூட உள்ளது. விராட ரூபத்தின் படம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. 84 பிறவிகளின் கதையை காண்பித்துள்ளார்கள். நாமேதான் தேவதை, பிறகு சத்திரியர்கள், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் ஆகின்றோம். இதை எந்த ஒரு மனிதனும் அறியாமல் உள்ளார்கள். ஏனெனில் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளுக்கு படிப்பிக்கும் தந்தை இருவரின் பெயர் அடையாளமே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ஆங்கிலத்தில் கூட நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கலாம். யார் ஆங்கிலம் அறிந்துள்ளார்களோ அவர்கள் மொழி பெயர்த்து பின் புரிய வைக்க வேண்டும். தந்தை ஞானம் நிறைந்தவர், ஃபாதர் நாலேஜ்ஃபுல் ஆவார். அவருக்குதான் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது பற்றிய ஞானம் உள்ளது. இது ஆன்மீக கல்வியாகும். யோகத்திற்கு கூட தந்தையின் நினைவு என்று கூறப்படுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று கூறப்படுகிறது. தந்தையிடம் கம்யூனியன், ஆசிரியரிடம் கம்யூனியன், குருவிடம் கம்யூனியன், அதாவது யோகம். இது காட்ஃபாதரிடம் கம்யூனியன், அதாவது யோகம். சுயம் தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். மனிதர்கள் குரு ஆகியோரிடம் செல்கின்றார்கள், சாஸ்திரங்கள் படிக்கின்றார்கள். லட்சியம் நோக்கம் எதுவும் இல்லை, சத்கதியோ கிடைப்பது இல்லை. நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்ப கூட்டி செல்ல என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் புத்தியின் யோகம் வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அங்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். நல்ல முறையில் நினைவு செய்வதால் உலகின் அதிபதி ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார் அல்லவா? இதை யார் புரிய வைப்பவர் ஆவார்? தந்தைக்கு நாலேஜ் புல் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் பிறகு அந்தர்யாமி, அதாவது மனதில் இருப்பதை அறிந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். உண்மையில் அந்தர்யாமி என்ற வார்த்தை கிடையாது. அந்தர் அதாவது உள்ளே இருக்கக்கூடியது, வசிக்கக்கூடியதோ ஆத்மா ஆகும். ஆத்மா செய்யக்கூடிய காரியத்தையோ அனைவரும் அறிந்துள்ளார்கள். அனைத்து மனிதர்களும் அந்தர்யாமி ஆவார்கள். ஆத்மாதான் கற்கிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றார். ஆத்மாவாகிய நீங்கள் மூலவத்தனத்தில் இருப்பவர்கள் ஆவீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறீர்கள்! அநேக முறை நீங்கள் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளீர்கள். நான் பிந்து அதாவது புள்ளியாவேன் என்று தந்தை கூறுகின்றார். எனக்கு பூஜையோ செய்ய முடியாது. ஏன் செய்வீர்கள்? அவசியமே இல்லை. நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன். உங்களுக்குதான் ராஜ்யத்தை அளிக்கிறேன். பிறகு ராவண ராஜ்யத்தில் சென்றுவிடும் பொழுது என்னையே மறந்து விடுகிறீர்கள். முதன் முதலில் ஆத்மா தனது பாகத்தை நடிக்க வருகிறது. மனிதர்கள் 84 லட்ச பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதிகபட்சமே 84 பிறவிகள் தான் என்று தந்தை கூறுகின்றார். வெளிநாட்டிற்கு சென்று இந்த விஷயங்களை கூறினீர்கள் என்றால் இந்த ஞானத்தையோ எங்களுக்கு இங்கு வந்து கற்பியுங்கள் என்று உங்களிடம் கூறுவார்கள். உங்களுக்கு அங்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது. நாங்கள் உங்களுக்கு 10-20 ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்பார்கள். எங்களுக்கு ஞானம் கூறுங்கள். காட்ஃபாதர் ஆத்மாக்களாகிய எங்களுக்கு படிப்பிக்கின்றார். ஆத்மாதான் நீதிபதி ஆகியோராக ஆகிறது. மற்ற மனிதர்களோ எல்லாமே தேக அபிமானி அதாவது தேக உணர்வுடையவர்களாக ஆகின்றார்கள். யாருக்குமே ஞானம் இல்லை. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் ஆகியோர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். ஆனால் இந்த ஞானம் யாருக்குமே இல்லை. காட் ஃபாதர் நிராகாரமானவர் கற்பிக்க வருகின்றார். நாம் அவரிடத்தில் படிக்கின்றோம். இந்த விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு விடுகிறார்கள். இந்த விஷயங்களையோ ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதோ படிக்கவோ இல்லை. ஒரு தந்தையேதான் லிபரேட்டர் கைடு என்று கூறுகின்றார்கள். அவரே லிபரேட்டர் எனும் பொழுது பிறகு கிறிஸ்துவை ஏன் நினைவு செய்கின்றீர்கள்? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிய வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். இவற்றை நாம் கேட்டுதான் பார்ப்போமே என்பார்கள். பாரடைஸின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த மகாபாரத போர் கூட உள்ளது. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா, இரட்டை கிரீடம் அணிந்தவனாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றான். தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. சிந்தனை செய்யுங்கள், எவ்வளவு வருடங்கள் ஆகியுள்ளன! கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததல்லவா? இதுவோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் ஆகும். இவரோ அதாவது பிரம்மா பாபாவோ நேரடியாக அந்த சுப்ரீம் ஃபாதரின் குழந்தையாவார். அவரிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். உலக சரித்திரம், பூகோளம் மீண்டும் நடைபெறுகிறது. இது முழு ஞானம் ஆகும். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் நிரம்பியுள்ளது. இந்த யோகத்தின் வலிமை, இந்த யோகத்தின் வலிமையால் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகி கோல்டன் ஏஜ் ஆக அதாவது தங்க யுகத்திற்கு சென்று விடுவார். பின் அவருக்கு ராஜ்யம் வேண்டும். பழைய உலகத்தின் விநாசமும் வேண்டும். அதுவோ எதிரிலேயே நின்றுள்ளது. பிறகு ஒரு தர்மத்தின் ராஜ்யமாகும். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கூறுங்கள், இந்த நினைவின் பலத்தினால் நாம் தூய்மை ஆகின்றோம். பின் எல்லாமே விநாசமாகிவிடும். இயற்கை சேதங்கள் கூட வரப்போகிறது. நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். மேலும் திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்திருக்கின்றோம். இவை எல்லாமே அழியப் போகிறது. தந்தை வந்திருப்பதே தேவத்தை உலகத்தை ஸ்தாபிக்க. இதை கேட்டு, ஓஹோ, இவர்கள் காட் ஃபாதரின் குழந்தைகள் அல்லவா என்பார்கள். இந்த போர்கள் நிகழும், இயற்கை சேதங்கள் ஆகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்ன நிலைமை ஏற்படும்? இந்த பெரிய பெரிய வீடுகள் ஆகியவை எல்லாமே சரிந்து விழ ஆரம்பிக்கும். தங்களையே அழித்துக் கொள்வதற்காக இந்த குண்டுகள் ஆகியவை 5000 வருடங்களுக்கு முன்னாலும் தயாரித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது கூட குண்டுகள் தயாராக உள்ளன. யோக பலம் என்பது என்ன பொருள்? அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றியடைகிறீர்கள். மற்றவர்கள் யாராவது அறிந்திருக்கிறார்களா என்ன? கூறுங்கள், சயின்ஸ் அதாவது விஞ்ஞானம் உங்களை அழிக்கிறது. நமக்கு தந்தையுடன் யோகம் அதாவது தொடர்பு இருந்தது என்றால் அந்த சைலன்ஸ் பலத்தினால் நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். தந்தைதான் பதீத பாவனர் ஆவார். பாவன உலகத்தை அவசியம் ஸ்தாபனை செய்தே தீருவார். நாடகத்தில் பொருந்தியுள்ளது. குண்டுக்களை தயாரிக்கின்றார்கள் என்றால் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பார்களா என்ன? இது போன்ற விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் குஷி அடைவார்கள். ஆத்மாவில் எப்படி பாகம் உள்ளது? இது கூட அனாதி அமைக்கப்பட்ட நாடகம் ஆகும். உங்களுடைய கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து எடுத்து இப்பொழுது அவர் தமோ பிரதான நிலையில் உள்ளார். மீண்டும் தனது குறித்த நேரத்தில் கிறிஸ்து வந்து உங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவார். இது போன்ற அத்தாரிட்டி அதாவது அதிகாரத்துடன் பேசினீர்கள் என்றால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து புரிய வைக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த படிப்பில் குழந்தைகள் ஈடுபட்டு விட வேண்டும். தந்தை, ஆசிரியர், குரு மூவருமே ஒரே ஒருவர்தான். அவர் எப்படி ஞானம் தருகின்றார்? இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைவரையும் தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்கின்றார். தேவதா பரம்பரையாக இருக்கும் பொழுது தூய்மையாக இருந்தார்கள். தேவி தேவதையாக இருந்தார்கள். உரையாடுவதில் மிகவுமே புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். பேச்சும் நடையும் நன்றாக இருக்க வேண்டும். கூறுங்கள், மற்ற எல்லா ஆத்மாக்களும் ஸ்வீட் ஹோம் அதாவது இனிமையான இல்லத்தில் இருப்பார்கள். தந்தைதான் அழைத்து செல்கின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை ஆவார். அவருடைய ஜென்ம பூமி பாரதமாகும். இது எவ்வளவு பெரிய புண்ணிய தீர்த்தம்! எல்லோரும் தமோ பிரதானமாக ஆக வேண்டிய உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லோருமே புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி உள்ளது. யாருமே திரும்பி செல்ல முடியாது. ஆதாம் தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார். எனவே அவசியம் கிறிஸ்து கூட புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து அதுவாக ஆகிவிடுவார். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்படுவார்கள். ஜோடியாக இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகின்றார். பாரதத்தில் முதலில் தூய்மை இருந்தது, பிறகு அப்பவித்திரமாக எப்படி ஆகிறார்கள்? இதையும் கூறலாம். பூஜைக்குரியவர்கள்தான் பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். தூய்மையற்றவராக ஆகும் பொழுது பிறகு தங்களுக்கே பூஜை செய்ய முற்பட்டு விடுகின்றார்கள். ராஜாக்களின் வீடுகளில் கூட இந்த தேவதைகளின் படங்கள் இருக்கின்றன. பவித்திரமான இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை கிரீடம் அணியாத தூய்மையற்றவர்கள் பூஜிக்கிறார்கள். அவர்கள் பூஜாரி ராஜாக்கள் ஆவார்கள். அவர்களையோ தேவி தேவதைகள் என்று கூற மாட்டார்கள். ஏனென்றால் இந்த தேவதைகளும் பூஜை செய்கின்றார்கள். நீங்கள் பூஜைக்குரியவர்கள். நீங்களே பூஜாரி. பதீதமாக அதாவது தூய்மையற்றவராக ஆகிவிடும் பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகி விடுகிறது. இச்சமயத்தில் இருப்பது ராவண ராஜ்யம் ஆகும். இது போன்று வந்து புரிய வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு ஆனந்தப்படுத்தி காண்பிக்கலாம்? வண்டியின் இரு சக்கரமாக ஜோடிகள் இருக்கிறார்கள் என்றால் மிகவுமே அற்புதம் செய்து காண்பிக்கலாம். ஜோடிகளாகிய நாம் தான் மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றோம். நாம் தூய்மை, அமைதி, சுகம் ஆகிய ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய படங்கள் கூட வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இது ஈஸ்வரிய குடும்பம் ஆகும். தந்தையின் குழந்தை ஆவீர்கள், பேரம் பேத்திகள் ஆவார்கள். அவ்வளவுதான், வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கு புதிய படைப்பு என்று கூறப்படுகிறது. பிறகு கொஞ்சம் பேர்தான் தேவி தேவதையாக ஆவார்கள். பிறகு மெல்ல மெல்ல விரிவடைகிறது. இந்த நாலேஜ், அதாவது ஞானம், எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. இந்த பாபா கூட தொழிலில் பெரிய நவாப் ஆகி இருந்தார். எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். இதுவோ தந்தை கற்பிக்கின்றார், விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை பார்த்த உடனேயே அனைத்தையும் சட்டென்று விட்டுவிட்டார். நமக்கு அரசாட்சி கிடைக்கிறது என்பதை அவசியம் புரிந்து கொண்டார். எனவே அற்பமான தொழிலை ஏன் செய்ய வேண்டும்? எனவே பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதுவோ முழுமையான வகையில் படிக்க வேண்டும் அல்லவா? அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். வெட்கம் ஏற்படுவதில்லையா? அந்த போதை ஏறுவதில்லையா? இங்கிருந்து மிகவும் நன்றாக ரெஃப்ரெஷ் ஆகி, அதாவது புத்துணர்வு பெற்று போகின்றார்கள். பிறகு அங்கு சோடா வாட்டர் ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்கான புருஷார்த்தம் செய்கிறீர்கள். ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதை முதன் முதலில் கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பகவானோ நிராகாரமானவர் ஆவார். அவரே இந்த பதீத உலகத்தை பாவனமாக ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, சுயம் பகவான் சுப்ரீம் டீச்சர் ஆகி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும். அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சைலன்ஸ் அமைதியின் பலத்தை சேமிக்கும் வகையில் தந்தையிடம் அப்பேற்பட்ட யோகம், அதாவது தொடர்பு கொள்ள வேண்டும். சைலன்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தின் மீது வெற்றியடைய வேண்டும். பத்தீத்தமான நிலையிலிருந்து பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம், நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாத்தா வரதாத்தா ஆகுக. நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாத்தா வரதாத்தா ஆகுக. விளக்கம், இப்பொழுது தனது சிறிய சிறிய விஷயங்களுக்காக, உடலுக்காக, மனதிற்காக, சாதனங்களுக்காக, சம்பாத்தியங்களுக்காக நேரம் மற்றும் சங்கல்பம் ஈடுபடுத்துவதற்கு பதிலாக இதை சேவையில் சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த சமர்ப்பண விழா கொண்டாடுங்கள். சுவாசத்திற்கு சுவாசம் சேவையில் ஈடுபாடு இருக்க வேண்டும். சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். சேவையில் ஈடுபாடு மூலம் சுய முன்னேற்றத்திற்கான பரிசு தானாகவே கிடைத்துவிடும். உலக நன்மையில் சுய நன்மை கலந்திருக்கிறது. ஆகையால் நிரந்தரமாக மகாதானி, விதாத்தா மற்றும் வரதாத்தா ஆகுங்கள். ஸ்லோகன், தனது ஆசைகளை குறைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் குறைந்துவிடும். தனது ஆசைகளை குறைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் குறைந்துவிடும். அவ்யக்தி ஷாரே, சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். லௌகீக ரீதியில் ஒருவர் மற்றவரின் அன்பில் மூழ்கி இருந்தால் அது அவரது முகத்தின், கண்களில், வார்த்தைகளில் அனுபவமாகும். இவர் அன்பில் மூழ்கி இருக்கின்றார், நாயகியாக இருக்கின்றார். அதே போன்று எப்பொழுது மேடைக்கு வருவீர்களோ அப்பொழுது எந்த அளவு தனக்குள் தந்தையின் அன்பு வெளிப்படுமோ அந்த அன்பின் அன்பு மற்றவர்களிடமும் அன்பான காயத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி.